தென்றல் ஜூன் 2010. ஜீவி அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை விகடனும் குமுதமும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரை ராஜேயிடம் வந்து போன் இல்லை. கோர்ட் வழிகாட்டல் கொடுத்து 3 மாசம் ஆயிற்று. இதுவரை இப்படி நடந்ததில்லை. சரியா 4 மணிக்கு ராஜேயிடம் வந்து எத்தனை மணிக்கு இவன் வீட்டுக்கு வந்து குழந்தையை கொண்டு வந்து விடுகிறான் என்று போன் வந்துவிடும். முதல் தடவையாக இன்றுதான் போன் இல்லை. மோகனுக்கு ஆயாசமாக இருந்தது. 4:30 வரை கூப்பிட காணோம். என்ன ஆயிற்று இவளுக்கு? அவனால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. நாமே போன் பண்ணி பார்க்கலாமா என்று அவன் நினைத்த பொழுதுதான் தொலைபேசி கூப்பிட்டது. ராஜிதான் லைனில் இருந்தாள். அவள் குரலில் ஏகப்பட்ட பதட்டம். ரமேஷை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது என்று முழுசாக 3 வார்த்தை சொல்வதற்குள் அவளுக்கு ஏகத்துக்கும் மூச்சு வாங்கியது. மோகன் பதறி போய்விட்டான். என்ன ஆச்சு, எங்கேருந்து பேசுறே என்று தடுமாறினான். ஆஸ்பத்திரியிலேருந்து தாங்க, குழந்தைக்கு திடீர்னு ஜுரம், அனலா குறிக்க. என்ன ஆஸ்பத்திரி என்று கேட்டு முடிப்பதற்குள் அவனுக்கு நெற்றி பூராவும் உயர்த்து விட்டது. புஷ்பம் ஆஸ்பத்திரிங்க, 6வது வார்டு. இன்னைக்கு ஸ்கூல் கூட போனான். அவள் சொல்லி முடிக்கும் வரை கூட பொறுமையாக அவனால் கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. இதோ வந்துட்டேன் என்று போனை துண்டித்து கார் சாவை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். புஷ்பம் ஆஸ்பத்திரி வழக்கமான ஆஸ்பத்திரிகளையுடன் இருந்தது. லிப்டிற்கு காத்திருக்கையில் சே என்று வெறுத்து ஒரு வழியாக அது வந்து 6-7 பேர் அதில் திணிக்கப்பட்டு 6வது மாடிக்கு வருகையில் அவனுக்கு வியர்த்தது. வாழ்வுக்குள் நுழைகையிலேயே ராஜி எதிர்ப்பிட்டாள். என்ன செஞ்சு தொலைச்சே என்று சீறி விழப்போனவன் முகம் நிறைந்த கலவரத்துடன் அவளை பார்த்ததும் கஷ்டப்பட்டு தன்னை அடக்கிக் கொண்டான். ரமேஷ் கட்டிலில் ஜுர அனத்தலில், எங்கே பார் அப்பாடா ரமேஷ் என்றவனின் குரலுக்கு லேசாக கண்ணை திறந்து பார்த்து உடனே மூடிக்கொண்டான். இப்பதான் டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு போனார், தூங்கி எழுந்திருந்தா ஜுரம் தனியும்னு சொல்லியிருக்கார் என்று சொன்னவளை விரோதத்துடன் பார்த்தான். வழக்கம் போல ஸ்கூலுக்கு போனான். அவன் வந்ததும் உங்ககிட்டே கொண்டு வந்து விடலான்னு நானும் ரெடியாத்தான் இருந்தேன். வரும்போதே தலையை வலிக்குது அம்மா, நான் நெத்திரை கை வச்சு பார்த்தா லேசா சுட்டது, மாத்திரை கொடுத்தேன் கேட்கலே, கொஞ்ச நேரத்திலே ஜுரம் தகிக்க ஆரம்பிச்சுடுத்து, அதான் இங்கே அட்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு போன் செஞ்சேன் என்று மூச்சு வாங்க ஒப்பித்த அவளை பார்க்கையில் அவனுக்கு லேசாக பரிதாபமாக இருந்தது. டாக்டர் என்ன சொன்னார்? ஊசி போட்டிருக்கிறார், மாத்திரையும் கொடுத்திருக்காங்க, சாதாரண ஒவ்வாமைதான், சரியா போயிடும்னு சொன்னார் என்று சொல்லிவிட்டு ராஜி புடவை தலைப்பால் நெற்றியில் இட்டுக் கொண்டிருந்த குங்கும புட்டு அழிந்து விடாமல் ஜாக்கிரதையாக வேர்வியை துடைத்துக் கொண்டாள். கழுத்தில் இரட்டை விளச்சங்களுடன் தாலிச்சரடு ஸ்பஷ்டமாக தெரிந்தது. அவன் வந்ததும் தான் அவளிடம் இருந்த பதட்டம் தணிந்து லேசான நிம்மதி ஏற்பட்டது வெளிப்படையாக தெரிந்தது. பொறுப்பை ஆணிடம் ஒப்படைத்துவிட்ட நிம்மதி. கொஞ்ச தூரத்தில் ஸ்டெட்ஸ் மாலையுடன் 4-5 பேர் விவாதித்தபடி வருவது கண்ணுக்கு தட்டுப்பட்டது. அதில் சிவப்பு கலர் சட்டை போட்ட ஒருவரை சுட்டி, அந்த டாக்டர் தாங்க நம்ம ரமேஷை பார்த்தது என்றாள் ராஜி. அதற்குள் டாக்டரே இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்துவிட்டார். அவளை பார்த்து, பிளட் ரிசல்ட் பார்த்து விட்டேன், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை என்றவர் கட்டிலில் கிடந்த ரமேஷின் நாடி பிடித்து பார்த்துவிட்டு தலை நிமிர்ந்தார். இப்பொழுதுதான் மோகனை பார்த்தார் போலும். அதுக்குள்ளே மோகனே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் தான் ரமேஷின் ஃபாதர் டாக்டர். அப்படியா, குட், ஒன்றுமில்லை, கொஞ்ச நேரத்தில் ஜுரம் விட்டுடும், தென் ஹி வில் பி நார்மல். ஓகே, கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் என்று டாக்டர் மோகனை பார்த்து, இன்னும் 2 வேளைக்கு மாத்திரையை மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கிறேன், நான் நாளைக்கு பார்க்கிறேன், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் கிளம்பும்பொழுது ராஜியை பார்த்து, நல்ல வேளை உடனே கூட்டி வந்து அட்மிட் செய்தீர்கள் என்று அவள் செய்ததை பாராட்டுகிற மாதிரி சொன்னது அவனுக்கு ஏதோ தான் குற்றம் இழைத்ததை போன்ற உணர்வு ஏற்பட்டது. நினைத்து பார்க்கையில் எல்லாம் ஏதோ நாடகம் போலிருக்கிறது. யாரோ முதலிலேயே சீன் சீனாக அழகாக எழுதி காட்சி அமைப்பு எல்லாம் தீர்மானித்து விட்டு, இந்த பாத்திரங்களில் நடிக்க நீங்களெல்லாம் தான் லாயக்கு என்று நடித்துக் கொடுக்க கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நடிப்பதில் ஒன்றுதலும் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்கிற பக்குவமும் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கென்று ஸ்பெஷலாக காட்சி அமைப்புகளில் மாற்றம் இருக்கும் போல இருக்கிறது. மற்றபடி வாழ்க்கையே அடுத்த காட்சி என்ன என்று தெரியாத நாடக மேடையாகத்தான் அவனுக்கு பட்டது. இன்ன காரணம் என்று சுட்டிக்காட்ட எதுவும் இல்லை. தொட்டதற்கெல்லாம் அது எதனால் என்று தெரியவில்லை. இருவருக்கும் பிடிக்காமல் போயிற்று. கல்யாணமாகி புதுக்குடித்தனம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த கதைதான். அவனுக்கு விகடன் என்றால் இவளுக்கு குமுதம் என்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாம் மாறுபட்ட கருத்து. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரும் தங்கள் சுயத்தை கட்டி அழுதால் இப்படித்தான் நேரும் போல இருக்கிறது. இருவரிடத்திலும் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுத்தல் இல்லாத பொழுது அது வெடித்து சிதறியது. கடைசியில் பிரிந்து விடுவது என்று தீர்மானித்து கோர்ட் வரை போனார்கள். அவர்களும் ஆணுவரை சேர்த்து வைக்க பார்த்தார்கள். முடியாமல் போனது. 6 மாசம் தனித்தனியாக வாழ்ந்து காட்டுங்கள், அப்புறம்தான் எந்த நடவடிக்கையையும் பற்றி தீர்மானிக்க முடியும் என்றார்கள். ராஜி அவள் பிறந்த வீட்டுக்கு போனாள். பெற்றவர்கள் சொன்ன எந்த புத்திமதியையும் ஏற்றுக்கொள்ள இருவருக்குமே சங்கடமாக இருந்தது. இவர்கள் இருவரும் குவிமையமாக ஒன்று சேர்ந்த ஒரே விஷயம் பெற்றெடுத்த குழந்தையிடம் பாசம் காட்டியதுதான். அவனுக்கும் 10 வயசு முடிய போகிறது. 4ஆம் வகுப்பு படிக்கிறான். ரமேஷின் பள்ளிக்கூட நேரமும் இவர்கள் அலுவலக நேரமும் போக மற்ற நேரமெல்லாம் அவரிடம் குஞ்சு குழாவுவதில் இருவருமே குறை வைத்ததில்லை. தனித்தனியான கொஞ்சல் போக சில நேரங்களில் குழந்தையை நடுவில் வைத்து ஆளுக்கு ஒரு பக்கமாக அணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்களும் வரும். இருவர் முகங்களும் குழந்தையை நடுவில் வைத்து மிக நெருக்கத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் 2 பேருக்கும் இடையே ஏன் இந்த முரண்பாடு, எதற்காக இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறோம் என்று இருவருக்குமே புரியாது. இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடுத்த 30 மணி நேரத்தில் சண்டை தொடங்கி ஒரு பெரும் குதறலில் முடிந்து போகும். அதுவும் கோர்ட் சொன்ன வழிகாட்டில்தான். ஒவ்வொரு வாரமும் ஒருவரிடம் என்று மாற்றி மாற்றி குழந்தை இருக்க வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுக்குள் யாரிடம் குழந்தை இருக்கிறதோ அவர் இன்னொருவரிடம் குழந்தையை தன் பொறுப்பில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு இதுவரை காப்பாற்றிவிட்டார்கள். எந்த தடவையும் இல்லாதபடி இந்த தடவைதான் குழந்தை ரமேஷுக்கு உடல்நிலை சரியில்லாது போய் அவனை ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்படி ஆகிவிட்டது. எங்க குழந்தை உங்களை கூப்பிடுறாங்க என்று ராஜியின் குரல் கேட்டு மூலையில் ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தவன் சிந்தனை கலந்து பெத்துக்கு ஓடி வந்தான். மலங்க மலங்க விழித்த ரமேஷை பார்த்து ஆடி போய்விட்டான் மோகன். ரமேஷ் இங்கே பார், அப்பா வந்திருக்கேன் பார் என்று தடுமாறியவனின் சட்டை நுனியை பிடித்து கொண்டான் குழந்தை. ஜுரம் தணியாததின் வேகம் கண்ணிலும் அனத்தலிலும் வெளிப்பட்டது. அப்பா, குரல் ஈனஸ்வரத்தில் குழந்தையிடமிருந்து வெளிப்பட தலையை குனிந்து நான் இங்கேதாண்டா இருக்கேன் என்று வாத்சல்யத்துடன் குழந்தையின் கைகளை பிடித்து கொண்டான் மோகன். அரைகுறை குழலுடன் அப்பா நீ எங்கேயும் போயிடாதேப்பா என்று கை நீட்டி மோகனின் முகம் தொட்டான் ரமேஷ். மோகனின் கண்கள் கலங்கின. எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன் பார் என்று அவன் ரமேஷை அணைத்துக் கொண்ட பொழுது உடம்பின் வெப்பம் அவனையே சுட்டது. ஆண்டவனே, குழந்தையை காப்பாற்று, அப்படியே இந்த குழந்தையின் ஜுரத்தகிப்பை எனக்கு மாற்றி விடு, எந்த தப்பும் செய்யாத இந்த சின்னஞ்சிறு உயிரை காப்பாத்துப்பா என்று மனசார வேண்டிக் கொண்டான் மோகன். அவன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து விட்டாள் ராஜி. அதான் டாக்டர் சொன்னாரே, ரமேஷுக்கு சரியா போயிடுங்க, நீங்க கலங்கினா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்வா, பிளீஸ். கொஞ்ச நேரத்தில் ரமேஷுக்கு எங்கிருந்துதான் அப்படி ஒரு தூக்கம் வந்ததோ தெரியவில்லை. சீராக சுவாசம் இழையோட லேசாக உதடு திறந்து தூங்கும் குழந்தை கையை தொட்டவாறு அருகேயே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து விட்டான் மோகன். படுக்கைக்கு அருகில் சுவரில் சாய்ந்தவாறு ராஜி. பொலபலவென்று பொழுது விழுந்தது. லேசான முதுகு தொடரில் திடுக்கிட்டு விழித்தான் மோகன். ராஜிதான் அப்படியே ஸ்டூலில் உட்கார்ந்தபடி தன்னை அறியாமல் தூங்கி போயிருக்கிறான். தூக்கு மருந்து கொடுத்திருக்காங்க போலிருக்கு. ராத்திரி முழுக்க ரமேஷ் நல்லா தூங்கினாங்க, இப்போ ஜுரம் நல்லா இறக்கி இருக்குங்க என்று முகமலர சொன்னாள். நெற்றியில் கை வைத்து பார்க்கையில் மோகனுக்கும் திருப்தியாயிருந்தது. நீங்களும் இல்லையா, நான் ரொம்பவும் பயந்து போயிட்டேங்க, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க என்றவளின் கண்கள் கலங்கி அவனை நெகிழச் செய்தது. சி, அசடு மாதிரி அழாதே, என்னை விட நீதான் தைரியசாலின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீயே கலங்கினா எனக்கு யார் இருக்கா சொல்லு என்று மோகன் அவள் கைப்பற்றினான். எல்லாம் என் தப்பு தாங்க, நான் சொல்றது ரைட்டா தான் இருக்குங்கிற மனோபாவம் சின்ன வயசுலேருந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணுங்கிறது தெரியாமலேயே வளர்ந்துட்டேங்க. எங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆகியிருக்காது என்று குமைந்து பழைய ஆசுவாசப்படுத்தினான் அவன். இல்லே ராஜி, நீ எவ்வளவோ நல்லவள், வெகுளி எனக்கும் இத்தனை முரட்டுத்தனம் கூடாது. நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு மனசு கேட்கலே, நமக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க, அப்பா அம்மா இருக்காங்க தான், இருந்தாலும் நாமே அப்பா அம்மா ஆகிவிட்ட பின்னாடி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம நம்ம குழந்தைக்கு எதிராகவே சண்டை போட்டிருக்கோமே, நம்மை விட்டா அதுக்கு தான் வேற என்ன நாதி இருக்கு, ராத்திரி பூரா நினைக்க நினைக்க எனக்கு மனசே ஆறலைங்க என்று கேவியவளை தோல் தொட்டு சமாதானப்படுத்தினான் மோகன். சரி சரி, உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம குழந்தை ரமேஷ், சரிதானா, முக்கோணம் போல அமைஞ்சாச்சு, அதை காப்பாத்திக்கிறது நம்ம சாமர்த்தியம். இத்தனை காலம் யதார்த்த உலகம் புரியாம வானத்திலே பறந்தோம், இப்போதான் பூமியிலே கால் பாவித்து என்று ஏதோ தத்துவம் போல் சொல்பவனை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல நிமிர்ந்து பார்த்தாள் ராஜி. காலி டெஸ்டுகளுக்காக தூரத்தில் நர்ஸ் வருவது தெரிந்தது. நீ வேணா பல் வளைக்கிட்டு வா, நான் போய் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் மோகன். இல்லே, மாமா ராத்தை ஃபோன் பண்ணினார், வர்றதா சொல்லியிருக்கார் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மோகனின் பெற்றோர் அந்த வார்டு கோழியில் வருவது தெரிந்தது. கூடவே ராஜியின் அப்பாவும் அம்மாவும் கைக்கொடியில் காபி பிளாஸ்க் இருப்பது பக்கத்தில் வந்ததும் தெரிந்தது. ரமேஷுக்கு இப்போ எப்படிமா இருக்கு, தேவையா என்றவருக்கு, இப்போ பரவாயில்லப்பா, டாக்டர் வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் என்றாள். எங்களுக்கு ரொம்ப கவலையா போயிடுத்துப்பா என்ற ராஜியின் அப்பாவிற்கு, நானும் ரொம்ப பயந்துட்டேன் மாமா, இப்போ எங்க கண்களும் திறந்துடுச்சு என்று அவரை அர்த்த புஷ்டியுடன் பார்த்தான் மோகன். கொண்டு வந்த காபி பிளாஸ்கை டேபிளின் மேல் வைத்த மோகனின் அம்மா பழசை திறந்து ஒரு பொட்டலம் பிரித்து அதிலிருந்து விபூதியை வேண்டிக் கொண்டே ரமேஷின் நெற்றியில் இட்டார். மாம்பழம் வீடு சோஃபாவின் ஆளுக்கொரு பக்கமாக மோகனும் ராஜியும் இருக்க நடுவில் ரமேஷ். என்னப்பா உன் கையிலே குமுதம், அம்மா புஸ்தகம் இல்லை இது என்று அப்பாவை துளைத்தெடுத்த ரமேஷிடம், இது கூட வெரைட்டியாக நல்லா தாண்டா இருக்கு என்றவனை மலங்க மலங்க பார்த்தான் ரமேஷ். விகடன் மட்டும் என்னவாம், அட்டகாசமாக தான் இருக்கு என்று அப்பாவை பார்த்து குறும்புடன் சொன்ன அம்மாவை பார்க்கையில் அதிசயமாக இருந்தது அவனுக்கு. மோகனின் பக்கத்தில் இன்னும் நெருங்கி ரகசியமாக அவன் கை தொட்டு தன் கைக்குள் வைத்து கெட்டியாக பிடித்து கொண்ட ராஜிக்கு இந்த சொர்க்கமே தன் கைக்குள் இருப்பது மாதிரியான உணர்வு ஏற்பட்டது.